சைவ சமயமே சமயம் என்று சைவ நெறி காட்டி வாழ்ந்த தாய்மார சுவாமிகள் தமக்கு சிவஞான உபதேசமானது சிவஞான சித்தியார் என்ற நூலின் வழியாகத்தான் கிடைக்கப்பெற்றது என்பதை அவர்கள் வெளிப்படையாக அருள் செய்துள்ளார்கள். தம்முடைய குருவாகி மௌனகுருவை போற்றும் பொழுது மௌனகுருவே என்று சொல்லி போற்றும் பொழுது வீர சிவஞான சித்தி நெறி மௌனோபதேச குருவே என்று போற்றுள்ளார்கள். சிவஞான சித்தி, அதாவது சிவஞான சித்தி என்பதுதான் நூலின் பெயர். சிறப்பு பற்றி ஆறு விகுதி சேர்ந்து, அதாவது திருக்கோவையார், திரு உந்தியார் என்று அந்த திருக்கோவை திரு உந்தி நூல்களோடு ஆறு விகுதி சிறப்பு பற்றி சேர்ந்தது போல, சிவஞான சித்தி என்ற நூலோடு ஆறு விகுதி சிறப்பு பற்றி சேர்ந்து சிவஞான சித்தியார் என்று பெருமையுடன் வழங்கப்படுகின்றது. அந்த சிவஞான சித்தியார்தான் தம்முடைய குருவானவர் தமக்கு உபதேசித்தார் என்று தாய்மான சுவாமிகள் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், அந்த நூலாசிரியர் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகளை பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடியை தான் பணிவது என்னாலோ என்று பாடியுள்ளார். சிவஞான சித்தியார்ல எல்லாம் வந்து பாக்கள் எல்லாம் ஆசிரிய விருத்தம் என்ற பாவகையை சார்ந்தவை. அந்த ஆசிரிய விருத்தம் இருக்கின்றதே, அது நான்கு அடிகளை கொண்டது. அதுல வந்து அந்த பாதி விருத்தத்தால் முதல் ரெண்டு அடிகளாலேயே என்ன உண்மையை உணர்த்திட்டாராம். இப்பார் விருத்தமாக, விருத்தம் என்பதற்கு பயனற்றது என்று ஒரு பொருள் உள்ளது. ஆகவே முதல்ல சொன்ன விருத்தம் ஆசிரிய விருத்தமாகி அந்த செய்யுள் நடை. சிவஞான சித்தியார் பாடல்கள் ஆசிரிய விருத்தம். அந்த ஆசிரிய விருத்த பாவினால என்ன காட்டிட்டார், அந்த ஆசிரிய விருத்தத்தில் பாதி விருத்தத்திலேயே நான்கு அடிகள் கொண்ட அந்த விருத்த பாடலில் முதல் இரண்டு அடிகள் மூலமாகவே என்ன காட்டிவிட்டாராம், பார் விருத்தமாக இந்த உலகம் பயனற்றது என்று உலக நிலையாமையை உணர்த்தி ஞானத்திற்கு வழிகோலி விட்டார்கள். ஒரு பாடலோட பாதியிலே ஞானத்தை தந்து விட்டார்கள். முழு பாடல் கூட இல்ல, பாதி பாடலிலேயே ஞானத்தை உதிக்க செய்து விட்டார்கள் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள். அவருடைய திருவடிகளை பணிய வேண்டும் என்று போற்றியுள்ளார்கள். நம்முடைய தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் அவர்கள் கூட, ஸ்ரீ குருஞான சம்பந்த சுவாமி அவர்கள் கூட பாடியிருக்கின்றார்கள், பார் விரித்த நூலெல்லாம் பார்த்தறிய சித்தியிலே ஓர் விரித்த பாதி போதும் என்று சொன்னார்கள். அவர்களும் அந்த பாதி பாடலையே தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா நூல்களுடைய கருத்துக்களையும் சித்தியார் பாடல்ல உள்ள பாதி பாடலே தெரிந்து கொள்ளலாம். ஒரு முழு பாடல் கூட பார்க்க வேண்டாம், பாதி பாடலே தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் விரித்து சொன்ன எல்லா நூல்களுமே சித்தியார் பாடலில் ஒரு பாடல் இல்ல, பாதி பாடலே அடங்கிவிடும் என்று அவர்களும் சொல்லியுள்ளார்கள். இந்த அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் சித்தியார் ஆசிரியர், இவருடைய மாணாக்கருக்கும் மாணாக்கர் சீடருக்கும் சீடர் தான் உமாவதி சிவம். உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் சொல்வார்கள், தமிழ் மொழியிலே ஆறு தலைச்சிறந்த நூல்களை சொல்லி அதிலே ஒன்றாக நம்முடைய சிவஞான சித்தியார் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்றால் இதன் பெருமையை நான் வேறு என்ன சொல்வதற்கு இருக்கின்றது. வள்ளுவர் சீர் அன்பர் மொழி வாசகம் தொல்காப்பியமே தெல்லுபரி மேலழகன் செய்த உரை. பாருங்க, அந்த திருக்குறளை சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதுக்கு பரிமேலழகர் உரையும் சொல்லியிருக்கின்றார்கள். திருக்குறளை சொல்வதோடு மட்டுமல்லாமல் பரிமேலழகர் உரையும் ஒரு நூலாக சொல்லியுள்ளார்கள். எனது என் குணத்தான வந்து நடுவுநிலைமை என்று சொல்லிவிட்டார் அல்லவா. எட்டு குணங்கள் எவை, சைவாகமங்களில் கூறப்பட்டுள்ள எட்டு குணங்கள் சொல்லிட்டார். சிவபெருமானுடைய முழு முதன்மையாக நிலைநிறுத்தி விட்டார்கள். ஆகவே அந்த உரையை போற்றி வைத்தார்கள். அப்புறம் தொண்டர் புராணம், பெரிய புராணத்தை சொல்லியிருக்கின்றார்கள். தொண்டர் புராணம் தொகு சித்தி, அப்புறம் தான் இந்த சிவஞான சித்தியாரை சொல்கிறார். தொகு சித்தி ஓர் ஆறும், இந்த ஆறு நூல்களும் தண்டமிழின் மேலான் தரம், தண்டமிழ் நூல்களிலே மேலான தரம் பொருந்திய நூல்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். சிவத்துக்கு மேல் தெய்வமும் இல்லை, சிவஞான சித்திக்கு மேல் நூலும் இல்லை என்ற பழமொழியும் உலகத்திலே வழங்கி வருகின்றது என்றால் இதனுடைய பெருமையை நாம் இதற்கு மேலும் எடுத்துரைப்பதற்கு ஒன்றுமில்லை. அத்தகைய தலைசிறந்த நூல். இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும் என்னவென்றால், இந்த நூலுக்கு சீரிய ஒரு பொழிப்புரையினை அருளி நமக்கெல்லாம் இந்த நூலினுடைய உண்மையான கருத்தை, அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய திருவுள்ளத்திலே இருந்த அந்த உண்மையான கருத்தை சைவ உலகத்திற்கு காட்டிய நம்முடைய உரையாசிரிய பெருந்தகை மாதவ சிவஞானிகள் சொல்வார்கள். இந்த சிவஞான சித்தியாரை பற்றி சொல்வார்கள், சைவாகமங்களுக்கெல்லாம் சைவாகம அர்த்தங்களுக்கெல்லாம் ஒரு உரையாணி என்று சொல்வார்கள். சிவாகம அர்த்தங்களுக்கெல்லாம் உரையாணி சொல்வார். சிவாகம அர்த்தங்கள், சிவாகமங்களில் உள்ள பொருள் வளம் எல்லாம் இங்க வந்து செறிந்து காணப்படுகின்றன. சிவாகமங்கள், எல்லா சிவாகம கருத்துக்களும் இங்கே செறிந்து நிறைந்து விளங்குகின்றன என்று சொல்வார். அந்த காலத்திலே சிவாச்சாரிய பெருமக்கள் அவர்களிலே சிலர் வந்து இந்த சிவஞான சித்தியார் ஒவ்வொரு பாடலுக்கும் இணையான கருத்துடைய ஆகம ஸ்லோகங்களை சேர்த்து சேர்த்து சொல்வார்கள். ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்களை எல்லாம் இவ்வாறு குறிப்பிடுவார்கள். ஒரு சிவஞான சித்தியார் பாடலை சொல்லி அதுக்கு இணையான ஆகம ஸ்லோகத்தை சொல்வார்கள். அப்படிப்பட்ட சிறந்த அறிஞர்கள், இருமொழி புலமை வாய்ந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். ஆகம சீடர்கள், திருமுறை சீடர்கள், எல்லா சைவ நூல்களிலுமே தோய்வுடைய ஆன்றோர்கள் வாழ்ந்த பூமியாக நம்முடைய செந்தமிழ் திருநாடு விளங்கி இருக்கின்றது. அந்த தலைமுறை தொடர்ந்து வர வேண்டும். இந்த ஈடு இணையற்ற பெருமை கொண்ட இந்த இவ்வாறு பல அருளாளர்களாலே ஒருமனதாக போற்றி துதிக்கப்படுகின்ற இந்த சிவஞான சித்தியார் நூலிலே சுபக்கம் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்ற பகுதியிலே மாதவ சிவஞானவியர்கள் அருள் செய்துள்ள பொழிப்புரையின் துணை கொண்டும் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள், 16வது குருமகா சன்னிதானம் அவர்கள் அருள் செய்துள்ள பதவுரையின் துணை கொண்டும் இந்த நூலினை நாம் சில சில பாடல்களாக சிந்திக்க இருக்கின்றோம் குருவருளாலே. அந்த வகையிலே இந்த நூலின் தொடக்கத்திலே செய்யப்பட்டுள்ள காப்பு செய்யுளுக்கு என்ன பொருள் கூறுகின்றார்கள் என்பதை முதலிலே பார்க்கலாம். சிவஞான சித்தியார் சுபக்கம், சிவஞான சுவாமியுடைய பொழிப்புரை தொடங்குகின்றது. காப்பு செய்யுள் வருகின்றது விநாயகப் பெருமானுக்கு, அதற்கு தோற்றுவாய் அருளி செய்கின்றார் மாதவ சிவஞான. சிவஞான போத நூற்பொருள் பிற்காலத்தார்க்கு இனிது விளங்குமாறு விரித்தல் யாப்பான் நூல் செய்வான் புகுந்த ஆசிரியர் எடுத்துக்கொண்ட பொருள் இடையூறு தீர்ந்து இனிது முடிதற் பொருட்டும் இந்நூல் நின்று நிலவுதற் பொருட்டும் முதற்கண் செய்து கொண்ட கடவுள் வாழ்த்து மாணாக்கருக்கு அறிவுறுத்தற் பொருட்டு செய்யுளால் தெரிக்கின்றார். என்ன அருளிருக்கின்றார் என்றால், இந்த சிவஞான சித்தியாரை ஏன் அருளி செய்கின்றார் அருளந்தி சிவாச்சாரியார் என்பது காரணம் கூறுகின்றார். ஏன் அருளி செய்கின்றார் என்றால், ஆசிரியர் செய்த நூல் ஒன்றிருக்கும் போது மாணாக்கர் வேறு நூல் செய்வானே என்றால், ஆசிரியர் செய்த நூல் பிற்காலத்தவர்களுக்கு இனிது விளங்க வேண்டும். அது அதுக்காகத்தான் இந்த நூலை செய்கின்றார். இனிது விளங்கணும்னா அதை மாதிரியே சுருக்கமா சொன்னா இனிது விளங்குவது அரிது. ஆகவே அதை விரித்து சொல்கின்றார், விரித்தளி அப்பார் சொல்கின்றார். அப்படி சொல்வதற்கு புகுந்த ஆசிரியர் தான் விரித்து சொல்கின்ற நூல் எந்த இடையூறும் இல்லாமல் அந்த தொடங்கிய நூல் வந்து நல்லபடியா முடியணும், இது ஒண்ணு. இரண்டாவது, அப்படி முடிந்த நூல் வந்து சில காலம் இருந்துட்டு மறைஞ்சிட்டு போயிடாம காலகாலத்துக்கு நிலைத்து நிற்க வேண்டும் என்ற இந்த இரண்டு காரணங்களுக்காகவும் என்ன செய்கின்றார், காப்புச்செயலை செய்கின்றார். அதுவும் இன்னொன்னு சொல்கின்றார், இந்த காப்புச்செயலை அவர் தம்புரட்டு செய்ய வேண்டும் என்பது இல்லை, அவருடைய உள்ளத்திலே எம்பெருமான் இரண்டர கலந்து இருக்கின்றார் சீவன் முத்தர். ஆகவே தனியாக ஒரு முறை எம்பெருமானை வழிபட்டுத்தான் அவர் நூல் செய்ய வேண்டும் என்பதில்லை. ஆனால் காப்புச்செயல் செய்யாமல் நூலை செய்துவிட்டால் வருங்கால மாணாக்கர்களும் தலைமுறையினரும் ஆசிரியர் இவ்வாறு செய்திருக்கின்றார் என்று தாமும் வந்து காப்புச்செயல் இல்லாமலேயே நூல் செய்துவிடக் கூடாது. ஆகவே மாணாக்கருக்கு அறிவுறுத்தும் பொருட்டு வார நான் காப்புச்செயல் செய்து நூல் தொடங்குறம்பார், இந்த மாதிரிதான் மரபு, இப்படிதான் நீங்களும் செய்யணும் அப்படின்னு மாணாக்கர்களுக்கு அறிவுறுத்தும் பொருட்டு காப்புச்செயலை செய்கின்றார். இந்த அரிய கருத்தினை நம்முடைய சிவஞான சுவாமிகள் கூறுவதனாலே நமக்கு ஐயம் நீங்குகின்றது. திருவுந்தியார் ஆசிரியர் காப்புச்செயல் செய்தே இப்படி எல்லாம் வரும்போது அவர்கள் செய்ய வேண்டும் என்பதில்லை, அப்போ இவர்கள் மட்டும் செய்திருக்கின்றார்களே, மெய்கண்டார் அருந்தி சிவம் இவர்கள்லாம் செய்திருக்கின்றார்களே, மாணாக்கர்களுக்கு அறிவுறுத்தும் பொருட்டு செய்திருக்கின்றார்கள், தமக்காக செய்யவில்லை என்று எப்படி நமக்கு ஐயத்தை நீக்க வருகின்றார்கள் பாருங்கள். ஆகவே எதற்காக இந்த நூலை செய்தார் என்றால், சிவஞான போத நூற்பொருள் பிற்காலத்திற்கு விளங்குவதற்காகவும் விளங்குவதற்காக விரித்து கூறினார். அப்படி கூற வந்த ஆசிரியர் எடுத்துக்கொண்ட பொருள் இடையூறு தீர்ந்து இனிமையா முடிவதற்காகவும் இந்த நூல் எக்காலத்துக்கும் நின்று நிலவுவதற்காகவும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தல் பொருட்டு காப்புச்செயலை சொல்கின்றார். அதான் சிவஞான போத நூற்பொருள் பிற்காலத்தார்க்கு இனிது விளங்குமாறு விரித்தல் யாப்பால் நூல் செய்வான் புகுந்த ஆசிரியர் எடுத்துக்கொண்ட பொருள் இடையூறு தீர்ந்து இனிது முடிதற் பொருட்டும் இந்நூல் நின்று நிலவுதற் பொருட்டும் முதற்கச் செய்து கொண்ட கடவுள் வாழ்த்து மாணாக்கருக்கு அறிவுறுத்தல் பொருட்டு செயலால் தெரிக்கின்றார் என்று கூறி இந்த காப்புச்செயலை காப்பச்சேர் விநாயகப் பெருமான் மீது பாடப்பட்டது. ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறையிதடித்தாள் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்படும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயந்திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே என்பது காப்பச்சேர். ஒரு கோட்டன் இருசவியன் தொடங்குகின்றது. ஆனால் நாம முதல்ல எதை எடுத்துக்கிடணும்னா அந்த இரண்டாம் அடியில் எடுத்துக்கணும், ஆறு தருகோட்டம் பிறைதடி தாழ் சடையான். அவர் யாரு? தாழ் சடையான் யாரு? நம்ம சிவபெருமான் தான். எப்படிப்பட்ட தாழ் சடையான்? அந்த தால் செடையில என்னவெல்லாம் அவர் வைத்திருக்கின்றார், ஆறு கங்கை ஆறு வைத்திருக்கின்றார். கருகோட்டம் பிறை, நல்ல வளைந்த பிறையை வைத்திருக்கின்றார் சடையில. வேற என்ன வைத்திருக்கின்றார், இதழி. இதழி என்பது என்ன, கொன்றை மாலை. கொன்றை மாலை வைத்திருக்கின்றார் திருச்சடையிலே. இந்த மூன்றையும் வைத்திருக்கின்ற தாழ்ந்த சடைய உடையவர் சிவபெருமான். ஆறு கருகோட்டு அம்பிரை, அம்பிரை என்பது அழகிய பிறை. கோட்டம் என்பது, கோட்டம் என்பது வளைந்த, வளைந்த அழகிய பிறை. இதழி என்பது கொன்றை மாலை. இதெல்லாம் வச்சிருக்கின்ற தார் சடையான். அந்த தார் சடையான் என்ன அருளினார் என்றால், யானை முக பெருமானை அருளினார். அந்த தார் சடையான் தரும் ஒரு வாரணம், வாரணம் என்பது இங்க யானையை குறிக்கும். ஒரு வாரணம் ஒப்பற்ற யானை முக கடவுள். அந்த யானை முக கடவுள் எப்படிப்பட்டவர், அதான் ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன், ஒற்றை தந்தத்தை உடையவர், இரண்டு செவிகளை உடையவர், மும்மதங்களை பொழிபவர், நால் வாய். நால் வாய்னா அந்த இடத்துல நான்கு வாயின்னு எண்ணிக்கையில நம்ம நினைச்சிடக்கூடாது. நால் வாய்னா தொங்கிய வாய், அந்த யானையினுடைய முகமாக இருப்பதனாலே வாயானது தொங்கி கொண்டிருக்கின்றது. அந்த எண்ணலங்காரம் வரட்டும், ஒன்னு ரெண்டு மூணு வச்ச மாதிரி நாலு வாயின்னு வச்சிட்டார். ஆனா அந்த இடத்துல என்ன குறிக்கல, தொங்கு தொங்குவதை குறிக்கின்றது, தொங்குகின்ற வாய். அப்புறம் ஐங்கரத்தன், ஐந்து திருக்கரங்களை உடைய, அதாவது நான்கு கரங்கள் துண்டிக்க வேண்டும், ஐந்து கரத்தன், ஐந்து கரங்களை உடைய. இந்த பெருமான் ஒற்றை கொம்பும் இரண்டு செவிகளும் மூன்று மதனீரும் தொங்குகின்ற வாயும் ஐந்து கரங்களையுடைய பெருமான் யாரால் தரப்பட்டவர், தாழ் சடையானால் தரப்பட்டவர். அந்த வினாய அந்த ஐங்கரத்தானாகிய தாழ் சடையானால் அருள பெற்ற அந்த ஐங்கரத்தானாகிய விநாயகருடைய திருவடிகளை இரவும் பகலும் யாரெல்லாம் அப்படி வணங்குகின்றார்களோ, எப்படி வணங்குகின்றார்களா, இரவும் பகலும் எப்படி வணங்குகின்றார்களா, உருகி ஓடுகின்ற அன்பினாலே வணங்குகின்றார்கள். உருகி ஓடுகின்ற அன்பின் அன்போடு, அன்பு அன்பினால் கசிந்து உருகுகின்றது, உள்ளம் உருகி அன்பு பெருகி ஓடுகின்றது. அன்பெனும் ஆறு கரையது புரள் என்று சொல்வார்களே, அப்படி உருகி ஓடுகின்ற அன்போடு அந்த தாழ் சடையானாலே அருளப்பெற்ற விநாயக பெருமானை, அந்த விநாயக பெருமானுடைய இரண்டு திருவடிகளையும் எந்த அடியார்கள்லாம் அப்படி உருகி ஓடும் அன்போடு வணங்குகின்றார்களோ, அவர்களுக்கு அறிவிலே இருக்கின்ற அந்த மானவமன மறைப்பு நீங்கி போகும். நீங்க போய் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பேர் கிடைக்கும், பிரம்ம விஷ்ணு பதவிகளும் ஒரு பெரிய பேரா அப்படின்னு அவற்றையெல்லாம் இகழ்ந்து ஒதுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சிவானந்த பெருவாழ்வு கிடைக்கும் என்று சொல்கின்றார் இந்த காப்புச்சொல்லிலே. அதை நம்முடைய சிவஞான சுவாமியுடைய பொழிப்புரை மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். கங்கையும் பிறையும் கொன்றையும் அணிந்த சடையான் அளித்த அருளிய ஒரு கோடு முதலியவற்றை உடையவனாகிய, அதான் ஒரு கோடு இரண்டு செவி மூன்று மதம் நால்வாய் தொங்கிய தொங்குகின்ற வாய், அப்புறம் ஐந்து கரங்கள், இவை எல்லாத்தையும் வந்து என்ன சொல்லிட்டா, ஒவ்வொன்னா சொல்லல, ஒரு கோடு முதலியவைட்டாக. அப்போ ஒரு தந்தம் மட்டும் சொன்னாங்க, முதலியவைன்னு சொன்னதுனால மற்றவற்றை நம்ம சேர்த்துக்கிடணும், இரண்டு செவிகள் மூன்று மதங்கள் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிடணும். கங்கையும் பிறையும் கொன்றையும் அணிந்த சடையான் அளித்தருடைய ஒரு கோடு முதலியவற்றை உடையவனாகிய வாரணமுகத்தானுடைய திருவடிகள், வாரணமுகம் யானை முகம், வாரணமுகத்தானுடைய திருவடிகள் பேரன்பால் இடையராது தம்மை வழிபட்டு தியானிப்போர் அறிவின் கண்ணதாகிய மலக்கோனை துறக்கும். மலக்கோன், யார் அப்படி பேரன்போடு இடையராது வணங்குகின்றார்களோ விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை, அவருடைய மலக்கோன் நீங்கி போகும். மலக்கோன் என்றால் என்ன, கோன் அப்படின்னா ஒரு பிறழ்ச்சி, நெறி பிறழ்ந்துட்டாயா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆமா, ஒரு நன்னெறியில போக வேண்டிய நெறி பிறழ்ந்து போறான்னு சொல்றோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அறிவுல நடக்கு பிறழ்ச்சி. அறிவுல அந்த பிறழ்ச்சிக்கு காரணம் என்ன, ஆணவமலை சார்பு தான். ஆகவே மலக்கோன் என்றால், கோன் என்பது வளைவு பிறழ்ச்சி, ஆணவமலத்தின் காரணமாக உயிரின் அறிவிலே ஏற்படும் பிறழ்ச்சி. மலக்கோன்னா மலம் வந்து வளைந்திருக்கல, மலம் வந்து பிறழ்ந்திருக்கல, மலச்சார்பினால உயிர் அறிவு என்ன செஞ்சுட்டு பிறழ்ந்து விட்டது, வளைந்து விட்டது, வளைந்து விட்டதுன்னா பிறந்து விட்டது. அதான் நல்ல நல்ல நெறியில் இருக்காமல் அந்த அறிவு பிறந்து விட்டது. அது காரணம் ஆணவமலம் அல்லவா. ஆகவே மலத்தினால் உயிரின் அறிவிலே ஏற்பட்ட கோன், வளைவு, பிறழ்ச்சி, அதுதான் மலக்கோன். அது அந்த விநாயக பெருமான் திருவடிகளை இரவும் பகலும் உருகி ஓடும் அன்போடு வழிபடுபவர்களுக்கு அந்த மலக்கோன் நீங்கி போகும். சரி, அந்த மலச்சார்பு நீங்குவது ஒன்றுதான் பலனா, இந்த சிவப்பேராகிய பலனும் கிடைக்கின்றது. அந்த சிவப்பேரு எப்படிப்பட்டது, மலை நீக்கம் ஒன்றுதான் பலனா, அதுவேயும் அன்றி அயன் அரி முதலியோர் வாழ்வும் ஒரு பொருள் அன்று என வெறுப்ப அந்த பிரம்ம விஷ்ணு பதங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கத்தக்க வகையிலே சிவபான் தன்மை பெருவாழ்வையும் தரும். இது விநாயகப் பெருமானுடைய திருவடிகள் இவ்வளவுத்தையும் தரும். விநாயகப் பெருமான் திருவடிகள் யாருக்கு இவ்வளவுத்தையும் தரும்? எந்த அன்பர்கள் அந்த விநாயகப் பெருமான் திருவடிகளை இரவும் பகலும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் சொன்ன மாதிரி இரவும் பகலும் உறுதி ஓடும் அன்போடு வழிபடுகின்றார்களோ, அந்த அன்பர்களுடைய அறிவிலே பாசம் நீங்கிவிடும். அந்த அன்பர்களுக்கு சிவமாந்தன்மை பெருவாழ்வு கிட்டும். அது எப்படிப்பட்ட பெருவாழ்வு? பிரம்ம விஷ்ணு பதங்களும் என்ன பதங்கள் என்று இருவரால் மாறுகானா எம்பிரான் தம்பிரானாம் திருவுருவன்றி மற்ற தேவர் எத்தேவர் என்ற அறுவராதவரை கண்டால் அம்மனா வஞ்சுமாறே திருவாசர் சொல்றார் இல்லையா. ஆகையினாலே அந்த பதங்களும் கூட என்ன பதங்கள், அவையெல்லாம் என்ன வாழ்வு என்று அவற்றையெல்லாம் வெறுத்து ஒதுக்கத்தக்க வகையிலே அவற்றுக்கெல்லாம் மேலான பேரின்ப பெருவாழ்வாகிய அந்த சிவானந்த பெருவாழ்வு கிட்டும். விநாயகப் பெருமான் திருவடிகளை போற்றுவர்களுக்கு கிட்டும் சொன்னார். அப்போ முதல்ல சுவாமிகள் தோட்டுவாய் செய்ததை பார்க்கும்போது இந்த நூல் வந்து இடையூறு தீர்ந்து இனிது முடிதனும். ஏன்னா ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது அதுல இடையூறு இல்லாம முடியணும்னா விநாயகப் பெருமானை வழிபட்டு தொடங்குவது சைவ மரபு. அதெல்லாம் அதனுடைய வரலாற்று செய்திகள்லாம் கச்சேப்பு முனிவர் பெருமானுடைய விநாயக புராணத்திலே வருகின்றது. விக்ன விநாயகர் திருவோதார படலம் என்றெல்லாம் இருக்கின்றது, அது வருகின்றது. எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கணும்னா முதல்ல விநாயகப் பெருமானை வழிபட்டு அந்த செயலை தொடங்கும். அப்போ உரையாசிரியர் முதலே கூறி அருளினார், இந்த நூலுக்கு இடையூறு வராமல் இருப்பதற்கும் இந்த நூல் நின்று நிலவுவதற்கும் தான் காப்புச்செயல் செய்தார் சொன்னார். ஆனா இதுல என்ன சொல்றார் பாட்டுல வந்து நூலை பத்தி எதுவும் சொல்லலையே, இந்த நூலை வந்து நல்லா நிலையாக வாழ வைப்பா, இந்த நூலுக்கு வர இடையூறுலாம் நீக்கு, எந்த காலத்தும் இந்த நூல் நின்று நிலைக்கட்டும், அதற்கு உன் அருள் தேவை, அப்படிலாம் கேட்டுக்கொண்ட மாதிரி தெரியலையே அப்படின்னா அதை குறிப்பா சொல்ற என்னவென்றால், உயிரின் அறிவிலே இருக்கின்ற ஆணவமலத்தை ஓட்டி சிவமாம் தன்மையே அருளவல்ல திருவடிகள் விநாயகப் பெருமானின் திருவடிகள். விநாயகப் பெருமானின் திருவடிகள் எப்படிப்பட்டவை? சாதாரண செயலையா செய்து, செயற்கரிய செயலை செய்து, என்ன செயல செய்து? விநாயகப் பெருமானின் திருவடிகள் உயிரின் அறிவில் உள்ள மலச்சார்பையே ஓட்டி அதுக்கு சிவமாம் தன்மையே செய்யவல்ல திருவடிகள் விநாயகரின் திருவடிகள். அந்த திருவடிகளுக்கு இந்த நூலினுடைய நூலுக்கு வரத்தக்க இடையூறுகளை ஓட்டி அந்த மலச்சார்பை ஓட்டின மாதிரி நூலுக்கு வரக்கூடிய இடையூறுகளை ஓட்டி அந்த உயிருக்கு சிவமான தன்மை அளிக்கிற மாதிரி இந்த நூலுக்கும் ஒரு நிலையான தன்மையை அளிப்பதற்கு அது முடியாதா? ரொம்ப எளிதாகவே இதை செய்யும். ஏன்னா மலச்சார்பை ஓட்டக்கூடிய இந்த விநாயகரின் திருவடிகளுக்கு இந்த நூலுக்கு வரக்கூடிய இடையூறுகளை ஓட்டுவது எளிதுதான். அந்த மாதிரி நிலையான பேராகிய சிவப்பேரை தரவல்ல இல்லையா, நிலைத்த பேராகிய சிவப்பேரை தரவல்ல விநாயகரின் திருவடிகளுக்கு இந்த நூல் எக்காலத்தும் நிலைத்திருக்க செய்யும்படி அருள்வது எளிதான காரியம் தான். அதை குறிப்பாக உணர்த்தினாராம். அதான் உரையாசிரியர் உடனே கீழே எழுதுகின்றார், சிந்தை திருகு ஓட்டி தெய்வத்தன்மை செய்யவல்ல தாள்களுக்கு இடையூற்றை ஓட்டி இந்நூல் முடிவு வர செய்தல் அருமை அன்று என்பது கருத்து. அது ஒன்றும் அரிய செயல் அல்ல. மலச்சார்பையே ஓட்டிடுது, இந்த நூலுக்கு வந்து இடையூற ஓட்டாதா விநாயகரின் திருவடிகள், அது அந்த திருவடிகளுக்கு அரிய செயலா என்று அருமையாக கூறினார்கள். மேலும் இன்னொரு அருமையான நயம் சொல்கின்றார்கள் பாருங்க, இவங்க விநாயகப் பெருமான் எப்படிப்பட்டவர், இவர் தந்தையார் எப்படிப்பட்டவர், தந்தையார சொல்றது மூலம் அதனாலதான் தந்தையாரையும் சொன்னார். ஆறு தருகோட்டம் விரைதடி தாழ் சடையான்னு விநாயகருடைய தந்தையாரை பற்றியும் குறிப்பிடுகின்றார். கங்கையையும் திரையையும் சூடியவர் அல்லவா, கங்கை எப்படி சூடியிருக்கின்றார், கங்கை அப்படி உலகத்தையே அழிக்கப்பார் அப்படின்னு வந்தது. அப்போ அந்த கங்கையோட செருக்கை அடக்கி தன்னுடைய திருச்சடையிலே அதனை அடக்கி வைத்தார் சந்திரன். அதுக்கு நேர்மாறான நிலை அது, அவன் அனுபவம் தக்க நாளே சாபம் பெற்று ஜெயந்து வருகின்றான். அப்ப அவனுக்கு அவன் அடைக்கலம் வந்து பூந்தான். அப்ப அவனை காத்தருள் பொருட்டு திருச்சடையிலே ஏற்றருடினான். அவருடைய புதல்வர் அல்லவா இந்த விநாயகப் பெருமான். கங்கையின் செருக்கடக்கிறது வந்து எதுக்கு உவமைனா, இந்த நூலுக்கு வர இடையூறுகளை அடக்குவதற்கு உவமை. பிறையை வாழ்வித்த மாதிரி இந்த நூலை வாழ வைக்கணும் எந்த காலத்துக்கும் என்று அப்படி அருமையா நயம் காட்டுகின்றார் நம்முடைய சிவஞான சுவாமி. அதான் உன்னுடைய தந்தையார் கங்கையின் செருக்கு அடக்கியவர், அப்ப அவருடைய புதல்வராகி நீ இந்த நூலுக்கு வந்த இடையூறு அடக்க மாட்டியா? அது மட்டுமல்ல, உங்களுடைய தந்தையார் பிறையை தன்னுடைய தலையை சடையிலே வைத்து காத்தவர்கள், அதுபோல இந்த நூலையும் எக்காலத்தும் விளங்கும் பொருட்டு நீ காக்க மாட்டேயா, இது உனக்கு அறிய செய்யலா என்று சொல்லி கேட்கின்றார். கங்கையின் செருக்கடக்கி பிறையை வாழ்வித்த பெருமான் மகனாதனாலும் அச்சீலமுடைமை தெளியப்படும் என்பார். ஆறு தருகோட்டம் பிறையிதடி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணம் என்றார் அருமையா சொல்றார். அப்போ அந்த திருச்சடையில உள்ள கங்கையையும் பிறையும் தானே சொல்லியிருக்கணும், அப்ப கொன்றை மாலையும் சேர்த்து சொல்லியிருக்காரு இதழின்னு சொல்லி அப்படின்னா அது திரு அடையாள மாலை அல்லவா? மன்னர்களுக்குலாம் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒரு அடையாள மாலை சொல்லுவாரு, இலக்கியங்கள்ல பார்த்தா தெரியும். அது மாதிரி சிவபெருமானுக்குரிய மாலை கொன்றை மாலை, அது திரு அடையாள மாலைங்கிறனால அதையும் சேர்த்து சொன்னார். இதழியும் உடம்பு கூறினார் திரு அடையாள மாலை ஆதலின். இன்னும் பாருங்க ஓமை தொகையாகவும் சொல்றேன், எவ்வளவு நயம் சொல்றாங்க பாருங்க. இதழி தாழ் சடையான் அப்படின்னா இதழி போன்ற தாழ்ந்த சடைய உடையவன், இதழி துணர் போல, துணர்னா என்ன கொத்து, அப்படியே கொன்றை மலர் கொத்து கொத்தாக இருக்கிற மாதிரி கொத்து கொத்தாக விளங்கி தாழ்ந்திருக்கின்ற சடைய உடையவன் சடைக்கு ஒரு ஓமை சொன்னாரும் வைத்துக் கொள்ளலாம் என்று அருமையாக கூறுகின்றார்கள். போல அப்படிங்கிற அந்த ஓம உறுப்பு அங்க வெளிப்படையா இல்ல, அதனால ஓம தொகைன்னு சொன்னார்கள். இதழி போல தாழ் சடையான்னு சொல்லாம இதழி தாழ் சடையான்னு சொன்னார். அப்போ அந்த இதழி கொன்றை மாலை, அந்த கொன்றை மாலை கொத்து கொத்தாக தொங்குவது போன்ற தாழ்ந்த சடைய உடையவன் என்று பொருள் சொன்னார். தருகோட்டு அம்பிரை தன்னால் தரப்பட்ட வளைவால், அப்படி அந்த அந்த நிலம் வந்து தானாகவே அப்படி வளைஞ்சிருக்கு இல்லையா, அது வேற யாரும் வளைக்கல, அதுவே அப்படி ஒரு வளைவை கொண்டிருக்கின்றது. அந்த தன்னால் தரப்பட்ட அந்த வளைவால் அதுக்கு ஒரு அழகு, அந்த வளைந்து இருப்பதனால அந்த பிறைக்கு ஒரு அழகு, அதான் அந்த வளைவால் அழகு பெற்ற பிறை, அதான் அம்பிரை. அம் என்ற சொல் அழகிய என்று பொருள்படும், ஆகவே அம்பிரை அழகு பெற்ற பிறை. சரி பாருங்க இன்னொரு சிந்தனை எழுப்புகின்றார், அதாவது விநாயக பெருமானுக்கே உரிய சிறப்பு தன்மை, யானை முகம் சொன்னாலும் யானைகளுக்கு ரெண்டு தந்தம் இருக்கு, இவருக்கு ஒரு தந்தம் தான், ஒரு கோட்டம் இல்லையா. யானைகளுக்கு ஐந்து கரங்கள் இருக்கின்றவோ இல்ல, இவருக்கு ஐந்து கரம், இப்படி இவருக்கே உரிய தனிச்சிறப்பா இருக்கு ஒவ்வொன்றும். ஆனா இருசவியன்னு வருத, இருசவிங்கிறது யானைக்கும் இருசவி தானே, அப்ப அது விநாயகப் பெருமானுக்கு மட்டும் சிறப்பா இருசவியன்னு சொல்றதுல என்ன இருக்கு, எல்லா யானைகளுக்கும் இருசவி தானே. அப்படிங்கும் போது அந்த இடத்துல இரண்டு முரம்போலும் செவிகளை உடைய யானை செவியும் பெருசாதான் இருக்கும், ஆனா அந்த விநாயகப் பெருமான் யானை முக கடவுளுடைய விநாயகப் பெருமான செவிகளை பார்க்கும் பொழுது யானை செவியோடவும் கம்பீரமா இருக்கின்றது. ஆகவே இரண்டு முரம்போலும் செவிகளை உடையவன் அப்படிங்கறது அந்த இடத்துல நாம வந்து அழுத்தி வாசிக்கணுமா, அந்த இடத்துல அதான் இசையச்சம். இருசவியன், இருசவியன் சாதாரண வாசிக்காம இருசவியன் அப்படின்னு அதில் ஒரு அழுத்தம் கொடுத்து வாசிக்கணும், அப்படி அழுத்தம் கொடுத்து வாசிக்கணுங்கிற மாதிரி வச்சிருக்கத இசையச்சம்னு சொல்வார்கள். இசையச்சத்தால் இரண்டு முரம்போலும் செவியன் அப்படின்னு பொருள் தந்து நிற்கின்றன. எனவே ஒரு கோடு முதலியன போல பெரிதின் இயல்பு நீக்கிய விசேடன மாதற்கு இழுக்கின்மை உணர்க. பெரிதின் இயைபு நீக்குதல்னா என்ன, இந்த ஒரு கோட்டன் இருசவியங்கிறதுனா விநாயகருக்கு மட்டுமே பொருந்தணும், வேற யாருக்கும் பொருந்த கூடாது, அவருக்கே சிறப்பா சொன்னதா இருக்கணும். அப்ப சரிதான், ஒரு கோடு ஒற்றை கொம்பு விநாயகப் பெருமானுக்கு மட்டும் உரியது, மற்ற யானைகள்லாம் பார்த்தா ரெண்டு ரெண்டு கொம்பு இருக்கு, ஆனா அந்த இருசவியன்கிறது வந்து அவருக்கு மட்டுமே உரியதுன்னு எப்படி சொல்ல முடியும்னா, அப்ப இவர் செவி மாதிரி ரெண்டு செவிகள் வேற யாருக்கும் இல்லப்பா, அப்படிப்பட்ட இரண்டு முரம்போலும் பெரிய செவிகள் அப்படிங்கறது அங்க குறிப்பாக வைத்திருக்கின்றார்கள் இருசவியன் என்று நாம் அந்த இடத்துல அழுத்தமா சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆகவே அந்த இருசவியன் என்பதும் விநாயகப் பெருமானையே சிறப்பாக குறிக்கக்கூடியது என்பதை அங்கு புரிந்து கொள்ளலாம். இப்ப அடுத்தால அருமையான ஒரு விவாதத்தை எடுத்துக் கொள்கின்றார்கள், மும்மதத்தன்னு சொன்னார்களே, யானைக்கு சரி மும்மதம் பொழியும், ஆனா விநாயகப் பெருமானுக்கு முழுக்க முழுக்க யானை போன்றவே உடல் அமைப்பு இல்லையே இல்லையா. சொன்ன சொல்ல போனா கழுத்துக்கு மேலதான் யானை உருவம் இருக்கின்றது, கழுத்திற்கு கீழே வந்து யானை உடல் இல்லை, அப்ப மும்மதம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்கின்றார். யானை உறுப்பு கழுத்துக்கு மேலன்றி இன்மையா, கழுத்துக்கு மேலதான் ஏன் யானை உறுப்பு இருக்கு, அந்த தலைதான் சிறந்தா யானை உறுப்பு, கழுத்துக்கு மேல தவிர கழுத்துக்கு கீழே வந்து என்ன இல்லை யானை உறுப்பு எதுவும் இல்லை. அப்போ மும்மதத்தன் அப்படின்னு சொல்றது எப்படி பொருந்தும், மும்மதத்தன் ஆதல் யாஞ்சனம், மும்மதத்தனாக அவர் விளங்குவது எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல மும்மதம் என்பது யானைக்கு அடையாக இருந்தது, மும்மதத்தன் சொல்லும்போது யானையை குறித்தார். யானை முக கடவுளுக்கு தோத்திரம் வைக்கும் போது அந்த யானை முக கடவுளாய் விநாயகருக்கு அவருடைய அமைப்பை சொல்வார்களா, இடையிடையில யானையை பத்தி சொல்வார்களா, ஆகவே அது பொருந்தாதுன்னு அடுத்தவர் சொல்றார் இல்லையா. ஒரு கோட்டன் இரு செவியன்னு விநாயகரையே சொல்லிட்டு இருக்கும் போது அதெல்லாம் விநாயகருக்கு அடையாக விளங்குவது போல மும்மதத்தனும் விநாயகப் பெருமானுக்கு தான் அது அடையாக விளங்கணும், இடையில வந்து திடீர்னு யானையை பற்றி சொன்னா அது எப்படி பொருந்தும் என்று அதை மறுத்து விடுகின்றார்கள். இன்னொரு சாரார், ஒரு கோட்டன் முதலியன போல மும்மதத்தன் என விநாயகப் பிரானுக்கு விநாயகப் பிரானுக்கே அடையாய் நிற்றலின் யானைக்கு அடையா மாதிரி யாஞ்சனம் என மறுத்து, அது எப்படி யானைக்கு அடையா இருக்கும், அப்ப இந்த கருத்து பொருந்தாது. சரி அப்ப மும்மதத்தனுக்கு என்னதான் விளக்கம் கொடுப்பது, ஏன்னா யானை உறுப்பு முழுக்க இருந்தாதான் மும்மதம் வரும். ஆமா, கழுத்துக்கு மேல உள்ள உறுப்பு மட்டும் யானை உறுப்பு, கீழே உள்ளதுலாம் யானை உறுப்பு. என்னன்னா மும்மதங்கள் புரிவதற்கு வழி இல்லை, அதனாலதான் அந்த கேள்வியை கேட்க. அப்ப சொல்றான் மும்மதத்தங்கிறது யானையை குறிச்சதுன்னா, விநாயக பெருமானை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் எப்படி யானை பத்தி சொல்வாரு, அது பொருந்தாதுன்னு ஒரு கோஷ்டி அதை மறந்துட்டான். மறுத்துட்டு அவன் என்ன விளக்கம் கொடுக்கானா, அப்ப என்ன வேலைய மும்மதத்தன்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்னா, விநாயக பெருமானுடைய நிச்சய ஞானம் கிரியைங்கிற அந்த மூன்று சக்திகள் தான்ப்பா இங்க மும்மதம்னு சொல்லப்பட்டன. ஆகவே அவன் மும்மதத்தன்னா நிச்சயஞான கிரியா சக்திகளை உடையவன் அப்படின்னு பொருள் தெரிஞ்சுக்கோண்ணா. அப்போ அதை இன்னொரு அடுத்தவன் மறந்துட்டான், மூணாவதவன் இந்த கருத்தை மறந்துட்டான். என்னன்னா, இப்ப ஒரு கோடு, இரு செவி, இதெல்லாம் உறுப்புகளை தானப்பா உணர்த்துது. ஒற்றை கொம்பு, ரெண்டு செவிகள், அப்புறம் பின்னால ஐந்து கரங்கள் வருது, நாலு வாய் வருது, எல்லாம் உறுப்புகளை தானே உணர்த்துது. அப்ப மும்மதமும் அந்த மும்மதமாகிய நீராகிய மத நீராகிய உறுப்பை தானே உணர்த்தணும். அது மட்டும் எப்படி இச்சா ஞான கிரியன்னு உருவகம் ஆகும் இல்லையா? அப்படி உருவகம் சொன்னா அப்ப முருகப்பெருமானுக்கும் கூட இச்சா ஞான கிரியா சித்திகள் இருக்கு. அப்ப முருகப்பெருமானையும் மும்மதத்தன்னு எந்த நூல்களாவது சொல்றா சொல்கின்றனவா என்று சொல்லி அடுத்தவன் மறுக்கின்றான். இச்சா ஞான கிரியைகள் என்று மும்மதம் என உருவகம் செய்யப்பட்டன என்று உரைப்பாரும் உரைக்கும் போது அடுத்த இதை மறுக்காம பாருங்க. ஒரு கோடு முதலிய ஏனை அடையவெல்லாம் அடையெல்லாம் உறுப்பினையே உணர்த்தி நிற்றலே, இது மாத்திரம், அதாவது இந்த மும்மதத்தன் மாத்திரம் இனம் பற்றாத உருவகமாதல் செல்லாமையான, இதுவும் உறுப்புகளை தான் உணர்த்தணும், மூன்று மத நேரத்தை தான் உணர்த்தணும். அதை விட்டு போட்டு இது உருவகமா இச்சா ஞான கிரியை வந்து உணர்த்தது செல்லாது. உருவகம் செய்வதற்கு ஒரு ஏய்வு விசேடமின்மையான, இந்த இடத்துல உருவகம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. கந்தன் முதலியோரையும் அக்கருத்து பற்றி மும்மதத்தன் எனல் யாண்டு மின்மையான, இச்சாஞான கிரியை உடையனால விநாயகர் மும்மதத்தன் சொன்னா கந்தன் அதாவது முருகனுக்கும் இச்சாஞான கிரியை இருக்கு, அவர் மும்மதத்தன் சொல்லியிருக்காரா இல்ல. ஆகவே அதுவும் உரையின்றன, அதையும் மறுத்து அப்ப என்ன விளக்கம் கொடுக்காங்க, பஞ்சாக்கரத்தின் பேதமாகிய எட்டெழுத்து, ஆறெழுத்து, நாலெழுத்து முதலியனவும் பஞ்சாக்கரமென வழங்கப்படுமாறு போல மும்மதத்தின் வகையாகிய ஒரு மதமும் இருமதங்களும் மும்மதமென வழங்கப்படுமாகலின் அது பற்றி ஆசங்க என்ன என்று ஒளிவாரும். அப்ப என்னதான் விளக்கம்னா, ஐயா அஞ்சு எழுத்துல சில எழுத்துக்கள் குறைஞ்சு நாலு எழுத்து மூணு எழுத்துன்னு வந்தாலும் அவையும் அஞ்சு எழுத்துன்னு தான் சொல்லப்படுகின்றன. அது போல மும்மதங்கள்ல குறைஞ்சு ஒரு மதம் இருமதம்னு இருந்தாலும் அவையும் மும்மதம் தான்யா சொல்லப்படும் என்று அருமையாக ஒரு விளக்கம் கொடுக்கின்றார்கள். இப்படி மூன்று பேர் சேர்ந்து பேசுவது போல சுவைபட அமைத்துள்ளார்கள். ஒருவன் இப்படி சொல்றான், அதை மறுத்து இன்னொருத்த இப்படி சொல்றான், அதை மறுத்து மூன்றாம் தெளிவா சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லி ஒரு காட்சியை விவரிப்பது போல விவரித்து விட்டார்கள். ஆகவே முதலாமவன் சொல்கின்றான், மும்மதத்தன் என்பது யானையை குறித்ததுன்னா, அதை இரண்டாமன் மறுத்து யானை முக கடவுளை சொல்லும் போது நடுவில் எப்படி யானையை சொல்லுவார் அப்படின்னு அதை மறுத்து, அப்ப மும்மதத்தன்னா இச்சா ஞான கிரியா சக்திகளை உடையவன், அதுக்கு உள்ளர்த்தம்பா அது உருவகம்னு சொன்னான். அப்படி சொன்னா முருகரையும் மும்மதத்தன் சொல்லணும், இச்சா ஞான கிரியை உடையவர், எல்லா தெய்வங்களுக்கும் அந்த பேர் வரணும். ஆகவே அது பொருந்தாது. பஞ்சாக்கரத்தின் பேதமாகிய இல்லையா நாரெழுத்து, நாலெழுத்து, மூன்று எழுத்து இவையும் பஞ்சாக்கரம்னு சொல்ற மாதிரி மும்மதத்தின் பேதமாகிய ஒரு மதமும் இருமதமும் மும்மதம் என்று சொல்லப்படும். வாரணமும் சிந்தையும் ஆகுபெயர், வாரணம்னா யானையை தான் குறிக்கும், இந்த இடத்துல அது யானை முக கடவுளை குறித்தது, எனவே ஆகுபெயர். சிந்தை என்பது சித்தமாகிய தத்துவத்தை குறிக்கும், இந்த இடத்துல உயிரின் அறிவை குறித்தது, எனவே ஆகுபெயர். திருகு முதனிலை பெயர், அதாவது திருகுதல், திருகுதல் என்பதுல தல் கட்டு திருகுன்னு இருக்கு. இப்ப அடித்தல் அப்படின்னு ஒரு சொல்ல எடுத்துக்கிடுவோம், அதுல தல் கட்டு அடி, அந்த அடி என்பது பெயர் சொல்லாக விளங்கும். ஒரு அடி விழுந்தது பார், சரியான அடி, அந்த இடத்துல அடி என்பது பெயர், பெயர் சொல், அது முதல் நிலை தொழில். அடித்தல்ல அடி என்பது முதல் நிலை, தல் என்பது விகுதி, தல் விகுதி நீங்கி அடின்னு மட்டும் நின்னா அந்த முதல் நிலைய தொழில் பெயரா இருக்கு. அதே மாதிரி திருகுதல்ல தல் நீங்கி திருகுன்னு அது முதல்நிலை தொழில் பெயர், அதான் திருகு. அப்புறம் ஓகாரம் எதிர்மறை, எதிர்மறைன்னா என்ன அப்படின்னா, அதாவது அயந்திருமால் செல்வமும் ஒன்றோ, ஒன்றோன்னா அவங்க செல்வம்னா ஒரு செல்வமோ செல்வம் இல்லை அப்படின்னு எதிர்மறை என்று குறிப்பிட்டார். இது என்ன அலங்காரம், ஒரு கோட்டன், இரு செவியன், மும்மதத்தன், நால்வாய், ஐங்கரத்தன், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்ன அலங்காரம் என்று